வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருள் அணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22-33 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்துளை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய சிறப்பான இந்த இறை செய்தியினுடைய நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். குழந்தை குட்டிகளோட, வீட்டில் இருக்கிற நாய் பறவைகளோட நம்ம எல்லோரும் மகிழ்ந்திருக்கிறோம். நோவாவை போல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, குடும்பம் உறவுகளோடு சேர்த்து விலங்கினங்களையும் நல்ல உறவாடக்கூடிய பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோடையும் அவங்க வாழ்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. கடவுளுடைய பிள்ளைகள் எல்லா தளத்திலும் மகிழ்ந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான காரியம். ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும். தர்மையான நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது கண்டு கடவுள் மகிழ்கிறார். நீங்கள் இந்த கொரோனாவினுடைய தாக்கம் நிறைவுற்று விட்டது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்படி தமிழகத்தில் இட்ஸ் டிராஸ்டிக்கலி கம்மிங் டவுன், குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய அன்பிலிருந்து குறைந்து விடாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அருமையான நாள் ஒரு அபிஷேகமான நாளாக நமக்கு அமைய இறைவனிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். கடவுளிடத்தில் திடீர் நம்ம நிறைய காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம். செமினேரியில் நான் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபெய்த் கிரைசிஸ் அப்படின்வாங்க. அதாவது அந்த விசுவாசத்தில் ஒரு என்னது ஒரு ஒரு அலைக்கழிப்பு, ஃபெய்த் கிரைசிஸ், நம்பிக்கை வாழ்க்கையில் ஒரு முரண்பாடு. இது நடக்குமா ஃபாதர் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். பெரிய பெரிய புனிதர்களுக்கெல்லாம் நடந்திருக்கிறது. ஒரு சகோதரி கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன், அதிகமாக ஜெபிக்க முடியுது, ஆனால் சில நாட்கள் என்ன ஆகிடுதுன்னா அப்படியே தொடர்ச்சியாக ஒரு வெறுமையை நம்ம காண்கிறோம், வெறுமையை நான் அனுபவிக்கிறேன், ஜெபிக்கவே முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது அந்த சகோதரிக்கு மட்டும் ஏற்படுகிற உணர்வா அப்படின்னா இல்லை, நிறைய பேருக்கு எல்லோருக்குமே இந்த உணர்வு ஏற்படும், குருக்களுக்கும் ஏற்படும், எல்லாருக்குமே ஏற்படும். அதாவது நம்மளுடைய மனித இயல்பினுடைய அது ஒரு வெளிப்பாடாக அது என்ன செய்து அந்த மாதிரி நடக்கிற. இது புனிதர்களுக்கும் நடந்திருக்கிற. இந்த ட்ரைனஸ் இன் தேர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். கடவுளோட தான் இருப்போம், ஆனால் கடவுளோட இல்லாதது போல் ஒரு உணர்வு இருக்கும், ஜெபிக்க மனமில்லாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்னா கைடடு ப்ரேயர்னு சொல்லுவோம், கைடடு ப்ரேயர். அது வரைக்கும் நம்ம ஸ்பொண்டேனியஸாக தான் ப்ரேயர் பண்ண சொல்கிறோம், எல்லாமே உங்களிடமிருந்து உண்மையாக வரட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ட்ரைனஸ் இன் ப்ரேயர் வருகிறது, ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து கொண்டீங்கன்னா நம்மளை என்ன செய்யணும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணி திருப்பாடலை வாசிக்கணும், அல்லது சில புத்தகங்கள் நமக்கு வழிகாட்டும் ஜெபிக்கிறதுக்கு. அந்த ஜெப புத்தகங்களை நம்ம உதவியை நாடி அந்த ஜெப புத்தகங்களில் இருக்கிறத நம்ம சொல்லி, மேபி இட் லுக்ஸ் லைக் அ ரொட்டீன், அதை நம்ம செய்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் செய்வதை போல் தோன்றினாலும் நீங்கள் அதை செய்தாக வேண்டும். நம்ம என்ன செய்யக்கூடாது, லேப்ஸ் பண்ணி பின்னாடி வந்துடக்கூடாது, இன்றைக்கி விட்டுடுவோம் அப்படின்னு விடக்கூடாது. அரை மணி நேரம் என்னால் உட்கார முடியலன்னா அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு 29 நிமிஷமாவது உட்காரலாம், 1 நிமிஷம் வேணால் எஸ்கேப் பண்ணலாம். அதில் ரொம்ப கஷ்டம் ஃபாதர்னா அதில் ஒரு 15 நிமிடமாவது நீங்கள் என்ன செய்யணும், ப்ரேயரில் உட்காந்துட்டு தான் எந்திரிக்கணும். அந்த நேரத்தை நம்ம தவிர்க்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரு சிறிய முயற்சி. நம்ம உடல் வந்து பின்னாடி இழுக்கும், நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு பக்கம் போகாமல் நம்ம முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணுறோம், ஆண்டவரை நோக்கி அதை ஃபோர்ஸ் பண்ணுறோம். அப்போ என்ன செய்யலாம், கூடிய விரைவில் அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் மாறிடும், திருப்பி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வர முடியும். சில பேர் என்ன செய்வாங்க, அந்த நேரம் ஆண்டவர் விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னாக்க 2 நாள் 3 நாளில் முடிய வேண்டிய பிரச்சனை 3 மாதம் ஆகிடும், நீங்கள் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிடுவீங்க. ரொம்ப தூரம் விலகி போயிட்டீங்கன்னாக்க திருப்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பிசாசு வந்து அந்த நேரம் நம்மளை என்ன செஞ்சிருவான், ஆட்கொண்டுடுவான். ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த ஜெபத்தினுடைய வலிமையினால் நம்ம என்ன செய்கிறோன்னா நம்மையே கட்டி எழுப்புகிறோம். நம்ம எதுக்கு கட்டி எழுப்புகிறோம், நாம் தான் ஆண்டவருடைய ஆலயங்களாக இருக்கிறோம். இன்றைக்கி சிறப்பு வாசகங்களை தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம், சிறப்பு வாசகங்கள், ரெகுலர் ரீடிங் எடுக்கல. இந்த திருத்தூதர்கள் பேதுரு பவுல் இவர்கள் பெயரால் அமைந்திருக்கிற அந்த பேராலயங்களுடைய நேர்ந்தளிப்பு, டெடிக்கேஷன் ஆஃப் த பசிலிக்கா, செயின்ட் பீட்டர்ஸ் அண்ட் செயின்ட் பால்னு சொல்லக்கூடிய அந்த விழாவை நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம். எதுக்கு கோயிலுக்கு பெருவிழா, இதை நம்ம பார்க்குறோம், லாத்தரன் கோயில் நேர்ந்தளிப்பு விழா, இன்றைக்கி பேராலயங்களுடைய நேர்ந்தளிப்பு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிற. எதுக்கு இந்த டெடிக்கேஷன், என்ன அவங்க என்ன கோயிலை நல்லா பெருசாக கட்டிட்டாங்களா, இல்லை கோயிலுக்குள்ளே ஏதாவது சிறப்பான இது இருந்ததா அப்படின்னா, ஆலயத்தை வைத்து இது அமையவில்லை. ஆலயத்தின் பெயரால் இந்த விழாவை நம்ம கொடுத்துருந்தாலும் ஆலயத்தினுடைய அந்த அடையாளமாக இருந்தவர்கள் யார், இன்றைக்கி பேதுரு பவுல் இருவரும் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம அவங்களுக்கு என்ன ஹைலைட் கொடுத்துருக்குறோன்னா தே ஆர் த பிரின்சஸ் ஆஃப் த சர்ச். த டூ பிரின்சஸ் அப்படின்னா அது பேதுருவையும் பவுலையும் தான் குறிக்கிறது. அந்த ரெண்டு பேரும் நம்மளுடைய திரு அவைக்காக எவ்வளோ அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. அதனால் ஒருத்தர் வந்து ஒரு விதமான பாதையில் போனாலும் இன்னொருத்தர் இன்னொரு விதமான பாதையில் போகிறார். ஒருத்தர் கற்றறிஞ்சவர் பவுலடியார், நிறைய காரியங்கள் அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். அப்போ அவருடைய பாதை, இன்னொரு பக்கம் பேதுரு, அவர் கற்றறியலை, அவர் ஆண்டவருடைய ஞானத்தை நிறைவாய் பெற்றிருந்தார், அவருடைய தொழில் முறை எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அவர் எப்படிப்பட்ட மனுஷனாய் மாறினார் பாருங்கள். இந்த இரண்டு பேருடைய அந்த பயணத்தை தான் இந்த ஆலய நேர்ந்தளிப்பு விழாவில் நம்ம சிந்திக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு அதுக்குரிய விழா அந்த வழியை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கி திருப்பாடலில் கூட நம்ம முன்மொழியாக நம்ம சொல்லுகிற போது சொல்கிறோம், இந்த திருப்பாடல் ஒரு சின்ன ஒரு முன்மொழியை இந்த திருப்பலிக்கு முன்பாக வைக்கிறது. அதில் திருப்பாடல் 45 வரக்கூடிய அந்த இறை வசனங்களை தான் எங்களுடைய மிஸ்ஸல்னு சொல்லக்கூடிய அந்த பூச புஸ்தத்தில் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறபோது பாருங்கள், இதெல்லாம் நமக்கு சில நேரம் புரியாது, நம்ம வாசிக்கிறது இல்லை, சில நேரம் விட்டுடுவோம், அது முன்மொழியாக இருக்கிறதுனால அதை நாங்கள் விட்டுடுறோம். இன்றைக்கி உங்களுக்கு அதை உதாரணமாக சொல்கிறேனே. திருப்பாடல் 45:16-17 இரண்டு வரிகள் அவங்க செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க, எக்ஸாக்டாக அப்படியே எழுதலை. உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர், அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். உன் என் பாடல் வழிவழியாய் உம் பெயரை நிலைக்கச் செய்யும், ஆகையால் எல்லா இனத்தாரும் உம்மை வாழ்த்திடுவர். அப்போ இந்த வரிகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க, உம் தந்தையருடைய அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர். அப்போ இவங்க கடவுளுடைய அரியணையில் எப்படி வீற்றிருக்கிறாங்க அப்படின்னா, இளவரசரை போல இருக்கிறாங்க, அவங்க உன் பெயரை நிலைக்க செய்கிறாங்க, அவங்கள நினைக்கிறப்பெல்லாம் எல்லா இனத்தாரும் உம்மை வாழ்த்திடுவர். இன்றைக்கி நம்ம புனிதர்கள் எல்லாம் நம்ம வந்து உயர்த்தி வைத்திருக்கிறோம் கத்தோலிக்க திருவையில். இன்றைக்கி அவர்கள் பெயரால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலயத்தை கூட இன்றைக்கி நம்ம உயர்த்தி வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, ஆலயங்கள் வந்து சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இல்லை, அந்த ஆலயத்திற்குள்ளே யார் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களால் தான் அந்த ஆலயம் இன்றைக்கு பெருமை அடைகிற. அப்போ அந்த ஆலயத்தினுடைய பெருமைக்குரிய பிள்ளைகள் இவர்கள் தங்களுக்குரிய அடையாளத்தை முழுவதுமாய் கடவுளுக்கு கொடுத்து இளவரசர் என்கிற அந்த அபிஷேகத்துக்குள்ளே உயர்ந்திருக்கிறாங்க. அவங்க உயர்ந்ததுனால அவங்களுடைய செயல் எதை உயர்த்தினது, எல்லா இனத்தாரும் உமை வாழ்த்திடுவர். இன்றைக்கி கடவுள் வந்து புனிதர்களை வந்து உயர்த்துறாருன்னு நம்ம சொல்கிறோம். பல பேருக்கு அது ஏற்றுக்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கிறது, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஏற்றுக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அப்படி அந்த புனிதர்களை அவர் உயர்த்துகிறாருன்னு சொன்னால், கடவுள் ஏன் உயர்த்துகிறார், அவர்களுடைய நம்பிக்கை வாழ்க்கை, அவர்களுடைய தியாக வாழ்க்கை, அவர்களுடைய இரத்த சாட்சிய வாழ்க்கை, அவர்களுடைய அந்த செல்ஃப் டினாயல் சுய மறுப்பு, இதெல்லாம் அவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க இல்லையா, அதனால் ஆண்டவர் அவர்களை இளவரசராக்கி அவர்கள் உயர்த்தப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. அவர்களை வணக்கம் செலுத்துகிற போது, அவர்களை நம்ம மதிப்பு கொடுத்து அவர்களை உற்று பார்க்கிற போது, அவர்கள் கடவுளை உயர்த்துகிறார்கள். யார் அவங்களை உயர்த்தினாவோ அவர் தானே அந்த பெருமைக்குரியவராக இருக்கிறாரு. அப்போ இந்த ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்பை பற்றி நம்ம பார்க்குற போது, புனித பவுல், புனித பேதுரு இவர்களை நம்ம வந்து கடவுள் ஸ்தானத்தில் வைக்கலை, ஆனால் இவர்கள் வழியாக கடவுள் மகிமை அடைஞ்சிருக்கிறார், இவர்களை கடவுள் பயன்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், வித்தியாசமான தளத்திலிருந்து பிள்ளைகளை கூட்டு வச்சு கடவுள் என்ன செய்கிறாரு, இப்படி செயல்பட்டு இருக்கிறார். இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க நச்செய்தியில் பார்க்குறோம், இயேசுசாமி கடலில் நடந்து வரபோது அவங்க பேய் அப்படின்னு பார்க்குறாங்க. இயேசுவை பார்க்கும்போது இயேசுன்னு அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல, ஏன்னா மனித இயல்பில் பார்க்குற பார்வையில் அவங்க ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிகிற அந்த அடையாளம், அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச அடையாளம், ராத்திரி நேரத்தில் இப்படி ஒரு சூழலில் என்ன நடந்து வர முடியும், இயேசு அது வரைக்கும் அந்த அற்புதத்தை செய்யலை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்கள் உள்ளத்திற்குள்ளே இருந்த ஒரு அடையாளத்தை அவர்கள் வெளியில் சொல்கிறாங்க. சீடர்களுக்கு உள்ளே இருந்த அடையாளம் என்ன, கடவுள் இப்படி செய்வாரான்னு தெரியாது, இது வரைக்கும் செய்ததில்லை, இப்போ இயேசு வந்து தான் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறார், கடவுள் இதை விட அதிகம் செய்வாரப்பா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி செய்தது எது அப்படின்னா, பேய். பேய் நிறைய காரியங்களை செய்திருக்கிறது, அதனால் இவர்களுடைய உள்ளத்தில் இப்படி ராத்திரியில் கடல் மீது ஒன்று நடந்து வருதுன்னா அது பேயாக இருக்கக்கூடும் அப்படின்னு இவங்க எண்ணுறாங்க. அப்போ அந்த அடையாளத்தை இவர்கள் எப்படி பார்த்தார்கள், ஒரு பேய் தீமை அப்படிங்கிற அடையாளமாக பார்க்குறாங்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த அடையாளத்தை மாற்றுறாரு, அஞ்சாதீர்கள். பாருங்கள், எதால் மாற்றுறாரு, வார்த்தையால் மாற்றுறாரு. அவருடைய அடையாளத்தை காட்டி, அவர் மகிமையாக காட்டி அவர் தன்னை இது பண்ணலை, ஏற்கனவே ஒரு கடல் மீது நடந்து வருகிற மகிமை இருக்குது, அந்த மகிமை அவர்கள் உணர முடியாத போது அந்த மகிமையை உணர செய்கிற ஒன்று அந்த வார்த்தை, அஞ்சாதீர்கள், நிலைகுலையாதீர்கள், பயப்படாதீர்கள். பார்த்தீங்களா, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் இயேசு தான் அப்படின்னோடனையும் அந்த திருச்சபையினுடைய தலைவராய் நம்ம வைத்திருக்கிற பேதுரு என்ன செய்கிறாரு, அந்த முயற்சி எடுக்கிறார், அந்த நம்பிக்கையினுடைய முயற்சியாக, ஐயா இயேசுவே நான் இறங்கி வரட்டுமா அப்படி கேட்குறார். இன்னைக்கு நம்பிக்கை வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னா, ஒன்ஸ் ஒன் கடவுள் உனக்கு வெளிப்படுத்திட்டாரு, அந்த அடையாளத்தை காட்டிட்டாருன்னா, நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, செயல்பாட்டுக்குள்ளே இறங்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி அதனால தான் ஆண்டவர் சில அடையாளத்தை கூட காட்டுறார். அவர் உடனே பேதுரு என்ன செய்கிறார், நீங்கள் ஆண்டவர் தான், நான் நம்பிட்டேன், நான் இறங்கி வரேன். பக்கத்தில் வரும்போது அந்த நம்பிக்கையில் ஒரு சிறிய கன்ஃபியூஷன். நமக்கும் அப்படி தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் சொல்கிறாருன்னு இறங்கிடுவோம். இறங்கிட்ட பிறகு ஒருவேளை ஆண்டவர் தான் சொன்னாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பெயரால் நீ ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை துவங்கிட்டினா நீ ஐயமுறக்கூடாது, ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாருன்னு நம்பிப்போ. உண்மையாக நாம் அந்த காரியத்தில் நேர்மையாக இரக்கத்தோடு கடவுளுடைய அந்த வல்லமையை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, உனக்கு துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கலங்கி போய் அதை விட்டு விலகிவிடக்கூடாது. அது கடவுளுடைய காரியம் இல்லைன்னா உங்களுடைய நேர்மைத்தனத்தை பார்க்குற கடவுள் என்ன செய்வார், உங்களை அதிலேருந்து தூக்கி எடுத்து காப்பாற்றிடுவார். பைபிளில் சொல்லியிருக்குல்ல, தீமையிலேருந்து உன்னை விலக்கி காப்பேன். அப்போ யாரை விலக்கி காப்பார், எல்லா பிள்ளைகளையும் விலக்கி காக்க மாட்டார். உண்மையாய் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஒருவேளை தவறான ஒரு வழியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா, அது வழி கடவுளுடைய காரியம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கடவுள் என்ன செஞ்சிருவார், உங்களை அப்படியே தூக்கிடுவார், தூக்கி எடுத்து ஓரமாக வச்சிருவார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, நேர்மையாக இருக்கணும், ஆண்டவர் கூட பிள்ளைகள் பாவம் இல்லாமல் இருக்கணும், ஆண்டவருடைய தளத்தில் நம்ம சிந்தனை சரியாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம போயிட்டு மாட்டிக்கிட்டோம்னா அது கடவுள் என்னை ஏன் காப்பாற்றலை, இந்த சாமியார் சொன்னாரு அப்படின்னு நீங்கள் என்னையே கேட்கக்கூடாது. நாம் அப்படி மாட்டிக்கிட்டோன்னா நம்மளுடைய வழிகளை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க, சாமி கும்பிட்றேன்னு சொல்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, சில நேரத்தில் போய் மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிட்டு நான் கோயிலுக்கு போனேன் சாமி, நான் பூசை எழுதுனேன் சாமி, பூசை வச்சேன் சாமி, வீட்டில் நாங்கள் படம்லாம் வச்சுருக்குறோம், நாங்களும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் தானே, எங்களையும் ஆண்டவர் கைவிட்டார். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், என் செயல்கள் நேர்மையானதாக இருந்ததா, கடவுள் முன் இரக்கமுடையதாக இருந்ததா, கடவுளுடைய பிரசன்னத்திலே நான் தாழ்ச்சியோடு நின்னேனா, இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். கடவுளுக்கு உகந்த விதமான பலியாக நம்ம எப்போ கொடுக்குற போது அவர் என்ன செய்கிறார், காப்பாற்றுறார். இன்றைக்கி பேதுரு அவர் வந்து நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை, ஆண்டவரோடு நம்பி இறங்குறார் அந்த பிரச்சனையில், அந்த கடல் என்கிற பெரிய சூழலுக்குள்ளே ஆண்டவர் அவரை காப்பாற்றுறார். இந்த அருமையான நேரத்தில் கூட முதல் வாசகத்தில் பவுலடியாரை நம்ம பார்க்குறோம். அவரும் பாருங்கள், பல பயணங்கள் அவர் மேற்கொண்டார். அதில் இன்றைக்கு அவர் மால்தா தீவில் போய் அங்கிருந்து ஒரு மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்த அலெக்சாந்திரியாவை சார்ந்தது, அங்கிருந்து சிரக்கூசா துறைமுகத்தை அடைகிறாரு. அங்கே ஒரு 3 நாள் கடந்துட்டு சுற்றி வந்து ராகியு என்னும் இடத்தை அடைந்து, அங்கிருந்து காற்று வீசுகிற போது புத்தேலியா என்னும் இடத்தை போகிறாரு. பாருங்கள், அவர் அப்படியே ஒரு இடம் தாண்டி ஒரு இடம் போயிட்டே இருக்கிறார். இன்றைக்கி அவங்கெல்லாம் என்ன அடையாளம் காட்டினாங்க, என்ன அடையாளத்தை அவங்க எதிர்பார்த்து போனாங்க? பைபிளில் நம்ம பார்க்குறோம், தொடக்க நூல் நிறைய அடையாளம், பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நிறைய அடையாளத்தை பற்றி பேசுகிறது. தொடக்க நூல் 9வது அதிகாரத்தில் நம்ம 13வது இறைவசனத்தில் பார்க்குறோம், வில் அப்படிங்கிறது ஒரு அடையாளமாய் வைக்கப்படுகிறது. கடவுள் சொல்கிறாரு, வானத்தில் நான் வில்லை வைக்கிறேன், அது உனக்கு வானவில்லை, அது உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் ஒரு அடையாளமாக அது இருக்கட்டும் சொல்கிறார். என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன், எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக அது இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அதே தொடக்க நூலில் 17வது இறைவசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 17:11 பாருங்கள், ஆண்டவர் விருத்த சேதனத்தை ஒரு அடையாளமாக வைக்கிறார். 17:11 வாசிக்கிறேன் பாருங்கள், உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். பாருங்கள், ஒரு அடையாளம்ங்கிற வார்த்தையை பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்படி அடையாளத்தெல்லாம் கொடுத்து, அதனால தான் பழையேற்பாட்டில் வாழ்ந்த பழையேற்பாட்டை தங்களுடைய அடிப்படை விசுவாச புத்தகமாக கொண்டிருந்த பரிசேயர் சதுசேயர்களுக்கெல்லாம் இந்த ஒரு அடையாளம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்தது. அதனால தான் லூக்கா நற்செய்தி 11:30 கூட நம்ம பார்க்குறோம், 11:29 ஆண்டவர்கிட்ட வந்து அடையாளம் கேட்குறாங்க. அப்போ சொல்வார், இந்த தீய தலைமுறை அடையாளம் ஒன்று கேட்கிறது, யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு ஆண்டவர் கடினமாக பேசுகிறார். யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த அடையாளத்தையே நம்பி ஒரு உலக சார்ந்த அடையாளத்தை நம்பி, ஆண்டவர் தேவைப்பட்டப்போ அதை கொடுத்தாரு, இப்போ ஆண்டவர் உன்னைய வேறு விதமான நம்பிக்கைக்குள்ளே போக வைக்கிறார். நீ திருப்பி திருப்பி அடையாளத்தையே கேட்டுக்கிட்டு அடையாளத்தை பார்த்துக்கிட்டு வாழக்கூடாது அப்படிங்கிறது கடவுளுடைய ஒரு திட்டம். 11:30 நம்ம எழுதப்பட்டிருக்கிற இறைவார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 11:30 ஆண்டவர், யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். பாருங்க, இயேசு யோனா வந்து யோனாவினுடைய அடையாளம், அதை தவிர வேறு அடையாளம் கொடுக்கப்படாது. அப்போ இந்த யோனா என்கிற நபர் தான் அடையாளம். அவருக்கு நிகழ்ந்தது அடையாளத்தை போல தோன்றினாலும் யோனாவினுடைய அடையாளம், யோனா தான் அடையாளமாக இருக்கிறார். அப்போ யோனா என்ன அடையாளம், அந்த இறைவாக்கின எப்படி அடையாளம், அவருடைய நம்பிக்கை இல்லாத நிலை. அவர் மாறி ஓடுறாரு, மீண்டும் அவர் கடவுள் என்ன செய்கிறார், மீண்டும் மீட்டெடுத்து கொண்டு வந்து அவருடைய பணியை செய்யணும்னு கொண்டு வந்து இறக்கி விடுறார். நாம் வந்து என்ன செய்வோம், மீன் முழுங்குச்சு அதுதான் அடையாளம், மீன் முழுங்குச்சு அது வந்து கரையில் துப்புச்சின்னு சொல்கிறோம். இது ஒரு பக்கம், இது அந்த கதையினுடைய அந்த அந்த அதிசயத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற அந்த காரியம் பாருங்க, யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்தது போல. யோனாவினுக்கு நடந்தது இல்லை, யோனாவுக்கு நடந்தது அடையாளமாக இருந்தது இல்லை, யோனா நினிவே மக்களுக்கு அடையாளம். அப்போ அந்த நபர், யோனாங்கிற நபர் அடையாளம். அதே போல் இயேசு இந்த தலைமுறையிற்கு மானிட மகனும் அடையாளமாக இருப்பார். அன்னைக்கு இயேசு அடையாளமாக இருந்தார். இயேசு விட்டுட்டு போன உடனேயும் திருத்தூதர்கள் எல்லாம் அடையாளமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். இதோ நான் உங்களை என்ன சார்பாக விட்டுட்டு போகிறேன், என்னுடைய திட்டத்தை விட்டுட்டு போகிறேன், என் தந்தையினுடைய பணியை உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன். பாருங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்குள்ளே இருந்து செயல்பாடை உங்களை வழி நடத்துவார். அவர் யார், தூயாவி. அப்போ தூயாவி எனக்குள்ளே வருகிற போது நான் அடையாளமாய் மாறுகிறேன். நான் செய்கிற செயலை பார்க்கக்கூடாது, நானே அடையாளமாக இருக்கணும். பாருங்கள், பைபிளில் பார்க்குறோம் எபேசியர் 1:14 ஆண்டவருடைய வார்த்தை எப்படி அடையாளம், தூயாவி தூயாவி அடையாளமாக இருக்கிறார் பாருங்கள். எபேசியர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் தூய ஆவியார், அந்த உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, இந்த இப்போ இந்த இடத்துல அடையாளம் எது. அதே சமயத்தில் 2 கொரிந்தியர் 1:22 நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 2:22 கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது தம் முத்திரையை பதித்தார். ப்ரைஸ் தி லார்ட். அந்த முத்திரைங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த முத்திரைனா அதில் யாருடைய முத்திரை இருக்கிறது, இயேசுசாமி ஒரு காயின் எடுத்து காட்டுவார், யாருடைய உருவம் இது, யாருடைய எழுத்து, சிஷ்யருடையது. அப்போ முத்திரை அவங்களுடையது, அவருடைய காசு. இப்போ ஆண்டவருடைய முத்திரை என்பது எது, அப்போ இந்த திருத்தூதர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய முத்திரையை எடுத்துட்டு. பேதுரு வந்து ஒரு மீன் பிடிக்கிற ஒரு அடையாளம், ஒரு மனுஷன். இன்றைக்கி நம்மெல்லாம் கூட நிறைய அடையாளத்தை வச்சுக்கிறோம், ஜாதி அடையாளம், நாங்கள்லாம் மீன் பிடிக்கிறவர்கள், நம்மெல்லாம் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள், நாங்கள் வந்து இந்த தங்க வேலை செய்கிறவர்கள், நாங்கள் வயலை ஆள்பவர்கள், நிலத்தை ஆள்பவர், வெள்ளத்தை ஆள்பவர்கள், நாங்கள் வந்து நிலங்களை ஆள்பவர்கள். பாருங்கள், எல்லாமே உலகை சார்ந்த ஆளுகை தான். இது ஜாதிங்கிறதெல்லாம் வந்து அதனுடைய அடிப்படையில் வர்றது, உலகத்தை ஆளுகிறவர்களுடைய அடையாளம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் விட்டு வெளியில் வாப்பா அப்படிங்கிறார். அப்போது இந்த பேதுரு கடலை ஆள்பவர், இந்த பவுல் எடுத்துக்கொள்ளுங்க, பவுல் என்ன, அதிகாரத்தில் ஆள்பவர், அவர்கிட்ட ஒரு அதிகாரம் இருந்தது, அவர் ஒரு பரிசேயன், அவர் யூதன் என்கிற அந்த ஒரு அதிகாரம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க எந்த முத்திரையை குத்திக்கிட்டாங்க, இந்த முத்திரையெல்லாம், நான் ஒரு கடலை வந்து நான் கடலில் போனேன்னா படகுலேருந்து வீசினேன்னா நான் இவ்வளோ மீன் பிடிக்காமல் வரமாட்டேங்கிற அந்த முத்திரை. ராயப்பருடைய தலைமையில் எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, இவர் பெரிய ஒரு மீன்பிடியாளர், அவர் இந்த முத்திரை அகற்றப்பட்டது. பவுலடியார் அவருக்கு வந்து அதிகாரங்கிற படை வீரர், பெரிய படை வீரர், அவர் நினைச்சா எதையும் சாதிப்பார் அப்படிங்கிற முத்திரை அளிக்கப்பட்டது. கடவுள் ஒரு புதிய முத்திரையை வைச்சார், அதுதான் ஆண்டவருடைய முத்திரை, ஆண்டவருக்கு உகந்த முத்திரை. இன்றைக்கி நம்மளும் பல முத்திரையை குத்திக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போமே, நாம் என்ன முத்திரையை குத்திக்கிட்டு நிற்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேர் எல்லோரும் ஒவ்வொரு முத்திரையை குத்திக்கிறோம். இப்போ நாங்கள் சாமியார், அவர் சில நேரத்தில் பேருந்துலலாம் வந்து அங்கேயே இப்போ எங்கள் தமிழகத்தில் எல்லா பக்கமும் அங்கி போட்டுக்கிட்டு போகிறதில்ல. என்னை அங்கி போட்டுட்டு போக சொன்னால் நான் போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் சில வேளையில் அங்கி போடாமல் போகிறது சாக்கு போக்குக்காக சொல்லலை, ஒரு உண்மைக்காக இதை நான் செய்கிறது உண்டு. இப்போ நாங்கள் பொது இடத்துக்கு போகிற போது அங்கேயே பார்த்த உடனே உடனே ஒரு மதிப்பு கிடைக்கும், உடனே ஃபாதர். அப்போ அந்த மதிப்புலேயே நாங்கள் வாழ்ந்துட்டு போகிற ஒரு நிலையை பார்க்குறோம். இப்போ ஒரு அங்கி இல்லாமல் நான் ஒரு பஸ்ஸில் ஏறுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முறை அப்படி தான் நடந்தது. அங்கி இல்லாமல் நான் கேட்கணும் கேஷுவல்ஸில் ஏறுறேன். அப்போ அங்கே இருக்கிற கண்டக்டர் என்ன செய்கிறாரு, என்னை உள்ளே போடனாரு. உள்ளே போக இடம் இல்லை, ஒரே நெருக்கடி. நான் அடுத்த ரெண்டு ஸ்டாப்பில் இறங்கணும், அதனால் நான் ஓரமாக அந்த முன்னாடியே நின்று கொண்டிருந்தேன். உடனே அவர் என்ன செய்கிறாரு, உனக்கெல்லாம் அறிவில்லை, என்னை பார்த்து சொல்கிறார், உனக்கெல்லாம் அறிவில்லை, ஒருத்தவன் மனுஷனா நீனே, போயா உள்ளே போயா அப்படின்னாரு. நான் உடனே அதை ரொம்ப காயப்பட்டுட்டேன். எல்லோரும் இருக்கிறாங்க, நம்ம யாருன்னு தெரியாது, திட்டுறாரு அவர். நான் உடனே, ஐயா நான் ரெண்டாவது ஸ்டாப்பில் இறங்கணும், அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும், நான் உள்ளே போயிட்டுலாம் திருப்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நான் ஒரு ஓரமாக அங்கிட்டு ஒதுங்கி நின்றுக்கிட்டேன். அந்த சூழலை சமாளிச்சிட்டோம். ஆனால் அந்த வார்த்தைகள் என் நெஞ்சுக்குள்ளே போய் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போது அந்த வேதனையை என்னை உணர வைத்தது. ஒருவேளை நான் அங்கியில் இருந்திருந்தேன்னா அந்த மனுஷன் அப்படி பேசியிருக்க மாட்டான். இந்த காயத்தின் அனுபவம் என்னங்கிறது எனக்கு கிடைச்சிருக்காது. இந்த காயத்தின் அனுபவம், அடுத்தவர் நம்ம இப்படி பேசுகிற போது நம்ம காயப்படுறோமே, அப்போ இந்த வார்த்தை என்னுள்ளிருந்து வருகிற போது எப்படி இருக்கும்? எனக்கு அடிக்கடி ரொம்ப கோபம் வரும், அப்போ நான் ரொம்ப கடுமையாக பேசுவது உண்டு. முன்னாடி இப்போ ரொம்ப குறைச்சாச்சு, அப்பப்போ வரும், ஆனால் முன்னாடி ரொம்ப கோபம் வரும். அப்போ இந்த கோபம் வருகிற போது சில கடுமையான வார்த்தைகளை வைப்பதுண்டு. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், இப்போ என்னுடைய நெஞ்சு வலிக்கிறது, இவன் யாரோ ஒருவன் தெரியாத ஒரு மனுஷன் பேசின போது, அப்போ நான் தெரிந்தவர்களிடத்தில் பேசுகிற போது எவ்வளவு ஜாக்கிரதையாக பேசணும், எவ்வளவு பண்பாக பேசணும். பாருங்கள், அந்த மனுஷன் என்னை மட்டும் திட்டலை, அங்கே இருக்கிற வயசானவங்க போனவங்க வந்தவங்க பெரியவங்க எல்லாத்தையும் அவர் வசைப்பாடி கொண்டு தான் இருந்தார். அப்போ தான் நான் அவரை பார்த்தேன். இப்போ நான் அந்த கேரக்டராக ஆகிடக்கூடாது. அப்போ பாருங்கள், எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை அந்த அனுபவம் கொடுக்குறது. அந்த முத்திரையை சொல்கிறேன், அதாவது அங்கி போட்டுட்டு போகிறோம், அந்த அந்த அங்கியை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், அதை நம்ம வந்து மறுக்கலை. ஆனால் அது இல்லாத ஒரு நிலையில் கூட ஒரு அனுபவத்தை நம்ம உள்வாங்குகிறோம், அனுபவத்தை உள்வாங்கணும். அது நல்ல அனுபவத்துக்கான ஒரு பயணமாக இருந்ததுன்னா அது ஓகே, நான் இந்த அங்கியில் போனால் மாட்டிப்பேன், இந்த தவறு செய்ய போகிறேன் அப்படின்னு போனால் அது வேற ஒரு அடையாளம், அதை அந்த அடையாளத்தை நம்ம பேசலை. அப்போ பாருங்கள், இப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுக்கென்று இருக்கிற முத்திரையை ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம என்ன செய்கிறோம், மாற்றிக்கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய மகிமைக்காக மாற்றிக்கொள்கிறோம். இன்றைக்கி இவர்கள் எல்லாம் தங்களுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டார்கள். அதுக்காக குருக்கள் இப்படி அங்கி இல்லாமல் அணியிறது வந்து சரின்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஒரு காலம் அதை அங்கீகரிக்க முடியாது முழுவதுமாக. ஆனால் அந்த இடத்துல கூட நமக்கு ஒரு சில நல்ல அனுபவங்கள் உண்டு என்பதை நான் இந்த இடத்துல அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். ஆகவேத்தான் சொல்லுகிறோம், நீங்கள் எந்த நிலையில் கடந்து சென்றாலும் நீங்கள் அங்கங்கிருந்து ஒரு அடையாளத்தை உள்வாங்க வேண்டும். அந்த அடையாளம் நம்மை ஆண்டவருக்குள் நம்ம பயணிக்கிற ஒரு அடையாளமாக நம்மை மாற்ற வேண்டும். பவுலடியாரும் பேதுருவும் அப்படித்தான், சிறையில் இருக்கிற போது ஒரு அனுபவத்தை உள்வாங்கினாங்க, அவங்க பிறரால் புறக்கணிக்கப்பட்ட போது ஒரு அனுபவத்தை உள்வாங்கினாங்க. இந்த அனுபவம் எல்லாம் அவர்களுக்கு ஆண்டவருக்குள் கடந்து செல்கிற முத்திரையாய் மாறியது. இன்றைக்கி உலகமே நமக்கு அனுபவமாக இருக்கிறது. இந்த அனுபவத்தில் நீங்கள் எந்த அடையாளத்தை உள்வைத்து கடந்து போகிறீங்க? எந்த அடையாளம் உங்களை ஆண்டவருக்குள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, ஆண்டவருக்குள் இழுத்து செல்கிறது? ஐயோ, எனக்கு இவன் இப்படி தீங்கு செய்து விட்டான், எனக்கு வலித்தது, நானும் தீங்கு செய்வேன் என்கிற அடையாளமா, இல்லை நான் ஒரு ஆலயமாக இருக்கிறேன், கடவுளுடைய பெருங்கோவில் பசிலிக்காவை போன்ற ஒரு பேராலயமாய் நான் இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு உகந்த விதமாக மாற வேண்டும், நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம மாற்று அடையாளமாய் நிற்க போகிறோமா? சிந்திப்போம், ஆண்டவரிடத்தில் பெலன் கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவருடைய முத்திரை, தூய ஆவியின் முத்திரை நமக்குள் பொழியப்பட இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.